I'm really thankful to God for the word he has been speaking to us, especially to my heart.
மெய்யாகவே நான் தேவனுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். விசேஷமாக தேவன் என்னோடு கூட தனிப்பட்ட விதமாய் என் இதயத்திலே பேசிக் கொண்டிருக்கிற அந்த வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன்.
It was so much encouraging as well as correcting.
என்னை கேட்ட வார்த்தைகளானது என்னை அந்த அளவுக்கு அதிகமாக உற்சாகப்படுத்தியிருக்கிறது, அதே சமயத்திலே அந்த வார்த்தைகள் என்னை சீர்படுத்தியும் இருக்கிறது.
And God did not lose hope on us.
தேவன் நம் மீது நம்பிக்கை இழக்காத தேவனாகவே இருக்கிறார்.
Just like Jesus had on Peter till last moment.
பேதுருனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தது போல அந்த கடைசி மணி துளி வரைக்கும் அவன் மீது எவ்வளவாக அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார்.
And he came down to the level of Peter.
பேதுருவினுடைய தரத்திற்கு இறங்கி வந்த தேவனை குறித்து நாம் கேட்டோம்.
I am really thankful to my Lord that he comes down to my level.
நான் மெய்யாகவே என்னுடைய தேவனுக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். என்னுடைய தரத்திற்கு இறங்கி வரக்கூடிய தேவனாகவே அவர் இருக்கிறார்.
When I was hearing about the imbalancement between our real life and knowledge,
nammudaiya arivirkum nammudaiya nadaimurai vaalkaiyum irukkira andha samanilaiyatra tanmaiyai kurithu naan ketta poludum yosithe podum,
and we walk many times in a way of lame, like a lame man walks.
ஒரு சாதாரண மனிதனை போல நம்முடைய ஒரு முடவனை போல அநேக சமயங்களிலே நம்முடைய நடக்கை நாம் நடந்து கொள்கிற விதமானது ஒரு முடவனை போல இருக்கிறது.
I was thinking why that is so in our life.
ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறது என்று நான் யோசித்து பார்த்தேன்.
I saw a word from the book of Matthew chapter 13.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே
here Jesus speaks about the parable of the sower.
இங்கே ஒரு விதை விதைக்கிறவனுடைய அந்த ஓமையை இயேசு இங்கே பேசுகிறதை நாம் காண்கிறோம்.
Verse 20, we read like this.
20வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம்.
The one on whom the seed was sown on the rocky places. This is the man who hears the word and immediately receives it with joy. Yet he has no firm root in himself, but is only temporary. And when affliction or persecution arises because of the word, immediately he falls away.
மத்தேயுவின் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 20-21 வசனங்கள். கற்பார இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டான உடனே இடனடைவான்.
We receive the word of God so joyfully and immediately.
தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிற அல்லது கேட்கிற விதத்தை குறித்து பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாரும் அதிக சந்தோஷமாக நாம் அதை செய்கிறோம்.
Yeah, we all love to have the victorious life.
நாம் எல்லாருமே ஒரு ஜெயம் கொண்ட வாழ்க்கையின் மீது அன்பு நேசம் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம்.
Yeah, we all wish to have a life without anger.
ஒரு கோபப்படாத வாழ்க்கையின் மீது நாம் விருப்பம் கொண்டவர்களாகவே நாம் எல்லாரும் இருக்கிறோம்.
We all too wish to have a life without self ambitions.
எந்த ஒரு சுயநலமும் இல்லாத, சுய லட்சியமும் இல்லாத ஒரு வாழ்க்கையின் மீது நாம் எல்லாருமே விருப்பம் கொண்டவர்களாய்த்தான் நாம் இருக்கிறோம்.
We all wish to be free from sexual passions.
நம் சொல்ல போனால் பாலியத்துக்குரிய இச்சையினுடைய சோதனையிலிருந்து நாம் எல்லாருமே ஜெயம் எடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் கொண்டவர்களாகவே நாம் இருக்கிறோம்.
We all want to be submissive. All want to be submissive.
நாம் எல்லாருமே கீழ்ப்படிதலுள்ளவர்களாக இருக்க விரும்புகிறோம்.
And we all want to love our wife as ourselves.
நம்மை நேசிக்கிறதை போலவே நம்முடைய மனைவியை நேசிக்க வேண்டும் என்கிற விருப்பம் கொண்டவர்களாகவே நாம் இருக்கிறோம்.
Yeah, none of us doesn't want to have a defeated life.
இன்னும் யாருமே ஒரு தோல்வியடைந்த வாழ்க்கையின் மீது விருப்பம் கொண்டவர்களாக நம்மில் ஒருவர் கூட இல்லை.
Yeah, we accept the word joyfully.
நாம் கேட்ட வார்த்தையை கேட்கிற விதத்தை பார்த்தோமானால் நாம் மிகுந்த சந்தோஷமாக காரியங்களை எடுத்துக்கொள்கிறோம்.
And maybe even we pray like this, God, you have spoken to my heart.
இன்னும் சொல்லப்போனால் அடுத்தபடியாக நாம் என்ன சொல்வோம்? தேவனே, நீ என்னோடு கூட பேசி விட்டீர் என்று கூட நாம் சொல்கிறோம்.
And we immediately come to a decision point that we want to have such a life.
ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டும் என்கிற தீர்மானம் எடுக்கிற அந்த எல்லைக்கோட்டுக்கு நேராக நாம் வந்து விடுகிறோம்.
Yeah, there is nothing wrong in taking a decision to have such a life.
ஒரு நல்ல வாழ்க்கைக்காக தீர்மானத்தை எடுப்பது என்பது ஒரு தவறான காரியம் என்று சொல்ல வரவில்லை.
It is very good.
அது நலமான காரியம்தான்.
But remember one thing.
ஆனால் ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும்.
I think this is what we all forget about.
நாம் எல்லாருமே மறந்து போன காரியம் இதுவாய்த்தான் இருக்க முடியும் என்று நான் அடிக்கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன்.
By the word which we heard, we will have persecutions and afflictions.
நாம் கேட்ட அல்லது நாம் பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையின் நிமித்தமாக நமக்கு உபத்திரவங்களும் துன்பமும் உண்டாகும்.
And we will be immediately, when we go out of this place, we are tempted.
இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து போகும்போது எந்த வார்த்தையை கேட்டோமோ அந்த வார்த்தையின் நிமித்தமாக நாம் சோதிக்கப்படுவோம்.
Immediately we go to our home, we are tempted in our relationship.
நம்முடைய வீட்டுக்கு போகிறோம், அந்த உறவு என்கிற அந்த வளையத்திற்குள்ளே நமக்கு அநேக சிக்கல்கள் வரத்தான் செய்யும்.
We go to our workplace, we are tempted immediately.
நாம் வேலை ஸ்தலத்துக்கு போகிறோம், அந்த வேலை ஸ்தலத்திலே பிரச்சனைகள் நமக்காக காத்து கொண்டிருக்கும்.
And see, Jesus said to Peter,
பேதுருவிடத்திலே இயேசு சொன்ன விஷயம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம்
verse 31
21 வசனத்திலே,
சைமன் சைமன், behold, Satan has demanded permission to sift you like wheat. verse 22
அதிகாரம்
verse 31
வசனம், பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான்.
Yeah, this is what Satan does when we take a decision.
நாம் எப்பொழுதெல்லாம் தீர்மானம் எடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் சாத்தான் செய்கிற காரியம் இதைத்தான் அவன் செய்கிறான்.
When we hear the message from God that we should have a victorious life in various areas,
வேறுபட்ட பகுதிகளிலே நமக்கு ஜெயம் கொண்ட வாழ்க்கை வேண்டும் என்கிற விருப்பத்தின் நிமித்தமாக நாம் எடுக்கிற தீர்மானங்கள் அநேகமாக இருக்கும் போது,
இமிடியட்லி சைத்தன் goes to God.
உடனடியாக சாத்தான் தேவனிடத்திலே அவன் போகிறான்.
He is demanding permission.
அங்கே சாத்தான் ஒரு அனுமதியை அவன் அங்கே கேட்கிறான்.
To sift us.
நம்மை புடைக்கும்படியாக.
God, in his perfect love, he allows it.
தேவனுடைய பரிபூர்ணமான அன்பின் நிமித்தமாக அந்த அனுமதியை சாத்தானுக்கு அவர் கொடுத்து விடுகிறார்.
Yeah, we see here Satan came to Jesus and asked permission.
அங்கே இயேசுவிடத்திலே வந்து அங்கே அனுமதி கேட்டதாக நாம் அங்கே வாசிக்கிறோம்.
To sift like wheat.
ஒரு கோதுமையை சுலகிலே புடைக்கிறதை போல புடைக்கிறதற்கு அனுமதி கேட்கிறார்.
Remember, brothers and sisters, all what we heard with which will be sifted.
கேளுங்கள் சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் கேட்கிற காரியங்கள் நிமித்தம் நாம் நிச்சயமாக புடைக்கப்படுவோம்.
We should be tempted and tested.
சோதிக்கப்படுவோம், பரிசோதிக்கப்படுவோம்.
We will be persecuted with that word.
நாம் வார்த்தையின் நிமித்தமாக நாம் உபத்திரவப்படுத்தப்படுவோம்.
In the book of James we read,
யாக்கோபிலே நாம் இப்படி வாசிக்கிறோம்,
Blessed is the man who endures temptation.
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம்.
Yeah, many times why we become lame.
ஏன் அநேக சமயங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முடமாகி போகிறது?
We want to have such a great life.
நாம் இந்த ஒரு விசேஷித்த அந்த வாழ்க்கையின் மீது விருப்பம் கொண்டவர்களாக இருந்தபோதும் கூட,
But we don't want to be tempted or tested.
ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சோதிக்கப்படுவதற்கும் பரிசோதிக்கப்படுவதற்கும் நமக்கு விருப்பம் இல்லாமல் போய்விட்டது.
We don't want to take any persecution on that.
நாம் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே கேட்ட விஷயத்தில் ஒரு உபத்திரவம் வருகிறதை நாம் விரும்பவில்லை.
Yeah, we want to be smooth. We want to go smoothly.
காரியங்கள் எல்லாம் ஒரு மிருதுவாக மிதமாக நடைபெற வேண்டும் என்கிற விருப்பம் கொண்டவர்களாகவே இருக்கிறோம்.
Yeah, it's not like that.
ஒருபோதும் காரியம் அப்படி இருக்கிறதில்லை.
Yeah, what Jesus said to Peter.
பேதுருவிடத்தில் இயேசு சொன்ன காரியத்தை பாருங்கள்.
He said, I have prayed for you.
நான் உனக்காக வேண்டிக் கொள்கிறேன்.
That your faith may not fail.
உன் விசுவாசம் முறிந்து போகாதபடிக்கு.
Yeah, remember this words very particularly.
நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் இதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும்.
Yeah, how can we strengthen our brothers?
எப்படி நம்முடைய சகோதரர்களை நாம் ஸ்திரப்படுத்த முடியும்?
Yeah, we have got a lot of responsibility.
நமக்கு அநேக பொறுப்புகள் நமக்கு இருக்கிறது.
We are the head of the house.
நாம் வீட்டுக்கு தலைவராக நாம் இருக்கிறோம்.
We have wives, children.
மனைவி இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
And we are elders in the church.
சபையிலே மூத்த சகோதரர்களாக நாம் இருக்கிறோம்.
We have many brothers God has given us.
தேவன் நமக்கு अनेक சகோதரரை நமக்கு வழங்கி இருக்கிறார்.
We are responsible in workplaces.
நாம் வேலை ஸ்தலத்திலே பொறுப்புள்ள நபராக நாம் இருக்கிறோம்.
Lot of people are given there.
நமக்கு அங்க வேலை ஸ்தலத்திலேயும் கூட நமக்கு अनेक நபர் நமக்காக வழங்கப்பட்டிருக்கிறார்கள்.
Yeah, what Jesus says here.
இயேசு இங்கே சொல்ல வருகிற காரியத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள்.
Once you have turned again.
நீ குணப்பட்ட பின்பு.
Once again you turned.
மறுபடியும் தமிழிலே இப்படி இருக்குது, ஆங்கிலத்திலே நீ மறுபடியும் இந்த காரியத்திலே திரும்பின பின்பு.
Yeah, we are all children of God. We are believers. We are disciples.
நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவின் சீஷர்கள்.
We are disciples.
நாம் இயேசுவின் சீஷர்கள்.
But Jesus was Peter was a disciple of Jesus.
இங்கே பேதுருவை குறித்து பார்ப்போமானால் அவர் இயேசுவின் சீஷனாக இருக்கிறார்.
That is not enough.
அது மட்டும் போதாது அங்கே.
Simply being a disciple is not enough.
ஒரு சாதாரண சீஷனா இருப்பது மட்டும் போதாது அங்கே.
You must be sifted like wheat.
ஒரு கோதுமையை போல நீ புடைக்கப்பட்ட நபராக இருக்க வேண்டும்.
There you must be broken.
எந்த இடத்திலே உடைபட்ட நபராக இருக்க வேண்டும்.
There you must suffer.
அங்கே ஒரு பாடுகளுக்குள்ளே நீ போனாய்.
There I must endure suffering.
அங்கே உன்னுடைய வாழ்க்கையிலே பாடுகளை சகித்து வெளியே வந்த நபராக நீ இருக்க வேண்டும்.
Then
அதற்கு பிற்பாடு.
Yeah, Jesus says something.
இயேசு அங்கே
சொல்றார். He gives a responsibility to Peter.
அதற்கு பிற்பாடு தான் அவனுக்கு பொறுப்பையே இயேசு வழங்குகிறார்.
When you And again,
நீ குணப்பட்ட அல்லது நீ திரும்பின பின்பு,
because we needed an again turning.
அங்கே மறுபடியும் ஒரு திரும்புதல் அங்கே தேவையாக இருக்கிறது.
You go and strengthen your brothers.
நீ உன் சகோதரனை அதற்கு பின்பாக ஸ்திரப்படுத்த வேண்டும்.
Brothers and sisters, we will not be able to strengthen anybody unless and until we ourselves go through that situations.
நாம் மெய்யாகவே ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே போய் கடந்து வராத நபராக இருந்தால், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போகக்கூடிய ஒரு நபரை ஒருபோதும் ஸ்திரப்படுத்த விரும்புவது நம்மால் முடியாத
காரியம். None of us like temptations. None of us like temptations.
சோதனைகள் நிறைய வரும்.
We don't like it.
நாம் யாருமே சோதனைகளை விரும்புகிறதில்லை.
We don't want to go through any trial.
நாம் யாருமே பாடுகளுக்குள்ளாக போகிறதற்கு விருப்பம் இல்லை.
Yeah, immediately when we have tempted in our relationship at home, even husband and wife,
ஒரு கணவனும் மனைவியாக வாழ்கிற வாழ்க்கையிலே அந்த உறவின் நிமித்தமாக அங்கே மோதல்கள் உருவாகும் போது,
immediately we retaliate there.
உடனடியாக அங்கே நாம் முரட்டாட்டம் செய்து விடுகிறோம்.
When we look at Jesus, he never reviled back.
இயேசுவை குறித்து பார்ப்போமானால் அவர் ஒருபோதும் முரட்டாட்டம் செய்யவில்லை.
He never retaliated.
அவர் ஒருபோதும் முரட்டாட்டம் செய்ததில்லை.
He endured it.
அதை சகித்ததாக நாம் பார்க்கிறோம்.
Yeah, what we need is an endurance.
நமக்கு தேவையா இருப்பது என்ன? ஒரு சகிப்புத்தன்மை நமக்கு தேவையாக இருக்கிறது.
Those seeds which fallen on the rocky place,
அந்த விதையானது கற்பாறையின் மீது விழுந்தது,
and it has got no root.
அதற்கு வேர் இல்லை.
Because immediately with joyful heart we has accepted the word.
அங்கே மேலாக சந்தோஷமான ஒரு இருதயத்திலே கேட்ட வார்த்தையானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
But
ஆனால்
he never expected that something behind is there.
அதற்கு அந்த கேட்ட வார்த்தைக்கு பின்பாக ஒரு சம்பவம் நிகழ போகிறது என்கிறதை எதிர்பார்க்காத நபராகவே அவன் இருந்தான்.
He never expected that he has to pay a cost for it.
அதற்காக தான் விலை கிரயத்தை செலுத்தியே ஆக வேண்டும் என்று.
That is his own life. That's my own life.
அந்த விலை என்னவாக இருக்க முடியும்? தன்னுடைய சொந்த ஜீவனையே அவன் அங்கு இழக்க வேண்டியிருக்கிறது.
That he never expected.
அதை ஒருபோதும் அவன் எதிர்பார்க்கவே இல்லை.
He never expected that even he reach home he'll be dishonored.
இப்படி வீட்டுக்கு போகும்போது உடனடியாக மதிப்பு குறைவாக தான் நடத்தப்படுவோம் என்கிறதை
after 3 days conference we joyfully we go home. Immediately there is something which is pulling us down like anything.
மூன்று நாள் சந்தோஷம் பரலோகத்தில் இருக்கிறதை போல கான்ஃபரன்ஸ் இருக்கிறது, வீட்டுக்கு போகிறோம், நம்மை பின்னுக்கு இழுக்கக்கூடிய ஒரு காரியம் நடக்கும் என்கிறதை எதிர்பார்க்காதவர்களாக நாம் இருக்கிறோம்.
I want all brothers and sisters, we will be tempted and tested with the word what we heard.
சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாரும் கேட்ட வார்த்தையின் நிமித்தமாக சோதிக்கப்படுகிறதும் பரிசோதிக்கப்படுகிறதும் நிச்சயமாக நமக்கு நடக்கும்.
Yeah, Peter totally failed here.
அங்கே பேதுருவுடைய காரியத்தை பாருங்கள், முழுவதுமாக.
We have been hearing about Peter for 2 days now. We have been hearing about Peter for 2 days.
பேதுருவை குறித்து 2 நாட்களாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
He totally he failed.
அவன் முழுவதுமாக தோல்வியிலே விழுந்தவன்.
Yeah, he said, I will never refuse you, I will never betray you.
நான் ஒருபோதும் உம்மை நான் மறுதலிக்க மாட்டேன் என்று தைரியமாக சொன்னவன்.
But he failed totally.
ஆனால் அந்த குறிப்பிட்ட பகுதியிலே அவன் தோல்வியடைந்தான்.
Doesn't matter brothers, even if we have failed.
உங்கள் வாழ்க்கையிலே தோல்வி இருக்குமானால் கேளுங்கள், அது ஒரு பொருட்டு இல்லை.
I want to show you words from Luke same chapter 22.
லூக்கா 22 ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வார்த்தை.
Yeah, this is very important for us.
நமக்கு மிக மிக முக்கியமான காரியம்.
The Lord turned and looked at Peter.
லூக்கா 22:61 அப்பொழுது கர்த்தர் திரும்பி
looked at Peter.
பேதுருவை நோக்கி பார்த்தார்.
And Peter remembered the word of the Lord.
அங்கே அந்த இடத்திலே கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை பேதுரு நினைவு கூர்ந்தான்.
And verse 62.
62வது வசனத்திலே பாருங்க.
This is very very important for us even if we fail.
ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே தோல்வி அடைந்த நபராக இருந்தால் லூக்காவில் இருந்த சுவிசேஷம் 22:62 அதி முக்கியமான வசனம்.
We should never justify us.
நம்மை ஒருபோதும் நாம் நியாயப்படுத்தி விட கூடாது.
We should never say this is because of the fault of that person.
இந்த குறிப்பிட்ட நபருடைய தவறு நிமித்தமாக தான் நான் வீழ்ச்சியடைந்து விட்டேன் என்று ஒருபோதும் நாம் சொல்லிவிடக் கூடாது.
Immediately what Peter is doing,
உடனடியாக பேதுரு செய்கிற காரியத்தை அங்கே பாருங்கள்.
He went out,
அவன் வெளியே போய்,
and wept bitterly,
மனங்கசந்து அழுதான்.
Yeah, he wept bitterly,
மனங்கசந்து அவன் அழுதான்.
We should never lose such a heart.
இப்படிப்பட்ட இதயத்தை ஒருபோதும் நாம் இழந்து
விடக்கூடாது. Yeah, we have failed many times in our life.
வாழ்க்கையில அநேக சமயத்திலே தோல்வி அடையக்கூடிய நபராக நாம் இருக்கிறோம்.
Yeah, we may again fail.
மறுபடியும் நாம் தோல்வி அடைவோம்.
We may go to home or workplace or look here and do that and this. We will fail again.
வீட்டுக்கு போவோம், அங்கே போவோம், இதை செய்வோம், அதை செய்வோம், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வியை தழுவோம்.
But
ஆனால்
when the Lord looks on us,
நம்மை திரும்பி அந்த கர்த்தர் நம்மை பார்க்கும்போது,
when the Holy Spirit reminds us,
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தும்போது,
when the Holy Spirit reminds the word what we heard,
நாம் கேட்ட வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் அங்கே எடுத்து காண்பிக்கும்போது,
don't justify ourselves.
நம்மை நாமே நாம் நியாயப்படுத்தி விடக் கூடாது.
We should like Peter.
நாம் பேதுருவை போல இருக்க வேண்டும்.
We should weep.
நாம் மனங்கசந்து அழ வேண்டும்.
We should cry.
நாம் நம் கதறி அழ வேண்டும்.
Yeah, Peter wept bitterly.
பேதுரு விம்மி மனம் கசந்து அவன் அழுதான்.
Yeah, this is what the Lord likes.
இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார்.
Yeah, the heart of Peter.
அங்கே பேதுருனுடைய இதயத்தை பாருங்கள்.
Sincere heart.
அங்கே ஒரு உத்தமமான ஒரு இதயம்.
He doesn't have a guile in his heart.
அங்கே மறைத்து பொய் சொல்லாத ஒரு இதயம்.
We want to walk properly. We want to have a heart without any impurity or without any guile.
கேளுங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நேர்மையாக நல்ல வாழ்க்கை நடக்க வேண்டும் என்று விரும்பினால் நமக்கு தேவையா இருப்பதெல்லாம் ஒரு தூய்மையற்ற மறைத்து ஒழிக்காத ஒரு இருதயம்.
We see in Revelation 14 those who are walking with the Lord,
கர்த்தரோடு நடக்கிறவர்களை குறித்து வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்தில்,
they were chosen from this earth.
அவர்களும் கூட இதே பூமியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்.
They were like us.
அவர்களும் நம்மை போல இருந்தவர்கள் தான்.
What is difference? What is the difference they had?
எது அவர்களை வித்தியாசப்படுத்தி காண்பித்தது?
In their mouth there was no lie at all.
வாயிலே கபடம் காணப்படவில்லை.
That was the difference.
அதுதான் அங்கே வித்தியாசம்.
God is seeking for such people.
தேவன் இப்படிப்பட்ட நபர்களை தான் தேடுகிறார்.
God is seeking such Nathanaels.
இப்படிப்பட்ட நாத்தான்களை தான் தேவன் தேடுகிறார்.
In him there is no guile.
அவனுக்குள்ளே எந்த ஒரு நடிப்பும் கபடமும் இல்லை.
He is the true Israelite.
அவன் உத்தம இஸ்ரவேலன்.
Yeah, where he wants to cry, he will cry.
எந்த இடத்திலே அழ வேண்டுமோ அந்த இடத்திலே கண்ணீர் சிந்தி விடுவான்.
Yeah. Peter was restored.
பேதுரு அங்கே
restored back.
மறுபடியும் அவன் திரும்ப கட்டப்பட்டான்.
And now the Lord says, once you turned again to me,
நீ என்னிடத்திலே குணப்பட்டு நீ திரும்பி வந்த பின்பு,
go and restore your brothers.
நீ உன்னுடைய சகோதரனை ஸ்திரப்படுத்து.
Brothers, if you want to restore anybody, our wives or children or our brothers, we need to turn again.
சகோதரர்களே, நம்முடைய மனைவியோ நம்முடைய பிள்ளைகளையோ நம்முடைய சகோதரர்கள் யாரையோ நாம் திரும்ப கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் கொண்ட நபராக இருந்தால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திருப்பப்படுவதும் குணப்படுவதும் தேவையாக இருக்கிறது.
I want to turn to the book of Acts chapter 3 and show you words from there.
மூன்றாவது அதிகாரத்திலே ஒரு வார்த்தையை நான்
which encouraged me a lot.
அது என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தின ஒரு வார்த்தை.
Yeah, there we read now Peter and John going to the temple for prayer.
ஜெபத்திற்காக ஜெப வேளையிலே அங்கே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்க.
We know the story.
அங்க இருந்த கதை நமக்கு நன்றாக தெரியும்.
Yeah, he says something here now.
இங்க சொல்லப்படுகிற வார்த்தையை கவனித்து பாருங்கள்.
Verse 4 last part.
4வது வசனத்துடைய பிற்பகுதியிலே,
he looked at that man and said,
அவனை உற்று பார்த்து,
look at us, he is saying, look at us,
எங்களை நோக்கி பார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 4வது வசனம், எங்களை நோக்கி பார்.
Now he can say, look at us,
எங்களை நோக்கி பார் என்று அவர் சொல்கிறார்.
What does it mean?
என்னுடைய பொருள் தான் என்ன?
Look at us,
எங்களை நோக்கி பார்.
Lame man is sitting there.
அங்கே ஒரு முடவன் உட்கார்ந்திருக்கிறான்.
He doesn't have victory.
அவனுக்கு ஜெய வாழ்க்கை
அவனுக்கு. He cannot provoke properly.
அவன் மெய்யாகவே நன்றாக அவனால் நடக்க முடியவில்லை.
He cannot be joyful before the Lord.
அவன் கர்த்தருக்கு முன்பாக சந்தோஷ கொண்டாட்டம் இட முடியாதவனாக.
He cannot dance before the Lord.
அவன் தேவனுக்கு முன்பாக நடனம் பண்ண
முடியாதவன். He cannot enter into the temple of God.
தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாதவன்.
He is simply begging.
அவன் அங்கே பிச்சை எடுத்துக்கொண்டு.
He is sitting at the beautiful gate and begging.
அங்கே ஒரு அழகான ஒரு வாசல் கதவு இருக்கிறது. வாசல் கதவுக்கு பக்கத்திலே அவன் உட்கார்ந்திருக்கிறான்.
He is sitting at the beautiful church and begging.
அங்கே அருமையான சபை இருக்கிறது. அந்த சபையிலே உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான்.
Now Peter has seen him.
பேதுரு அவனை பார்க்கிறான்.
Now what is he saying?
அவன் என்ன சொல்றான் தெரியுமா?
Brother, look at us.
சகோதரனே, எங்களை பார்.
What does it mean?
என்னுடைய பொருள் தான் என்ன?
I was also like you, brother.
நானும் உன்னை போலவே இருந்தேன்
சகோதரி. I was also lame once upon a time, brother.
நானும் ஒரு காலத்திலே உன்னை போலவே முடவனாய் தான் இருந்தேன்.
I was blind once, brother.
ஒரு காலத்திலே உன்னை போலவே நானும் குருடனாய் இருந்தேன்.
I could not walk once, brother.
ஒரு காலத்திலே உன்னை போலவே நானும் நடக்க
முடியவில்லை. I used to get angry, brother.
நானும் வெகு சீக்கிரத்திலே கோபம் படுகிற நபராய் தான் இருந்தேன்.
I was ruled by the sexual passions, brother.
நானும் கூட உன்னை போலவே பாலியத்துக்குரிய சிந்தனைகளாலே தோற்கடிக்கப்பட்ட நபராய் நானும் இருந்தேன்.
I was also fighting with my wife like you, brother.
நீ இப்பொழுது மனைவியோடு சண்டை இடுகிறாயே, அதே போலவே நானும் ஒரு காலகட்டத்திலே மனைவியோடு சண்டை
போடுகிறேன்.
இப்பொழுது சொல்கிறேன், எங்களை பார்.
Then he gave the right hand to him.
அதற்கு பிற்பாடு வலது கரத்தை அவனுக்கு கொடுத்தான் என்று.
He picked him up.
அவனை தூக்கி எடுக்கிறான்.
Such Peters we need in the church.
இப்படிப்பட்ட பேதுருக்கள் சபையிலே தேவையா இருக்கிறார்கள்.
Pick that other person up.
மற்றவர்களை மேலே தூக்கி விடுகிறவர்கள்.
Not bringing him down again, but picking him up.
மறுபடியும் அவர்களை தலையிலே தட்டி உட்கார வைக்கிறவர்களே கையை பிடித்து தூக்கி விடுகிறார்.
Don't worry, brother. We can walk together.
சகோதரனே, கவலைப்படாத, ரெண்டு பேருமாக சேர்ந்து நாம் போவோம்.
We will be able to. You will be able to walk.
நீனும் மெய்யாகவே நடக்க முடியும்.
The God who enabled me to walk, he will also help you.
என்னை நடக்க வைத்த தேவன் உன்னையும் நடக்க வைக்க வல்லவராக இருக்கிறார்.
Yeah, he was filled with the Holy Spirit.
அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தான்.
Yeah, before he was filled with the Holy Spirit, he was a lonely Peter.
அங்கே பேதுரு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவதற்கு முன்பதாக ஒரு தனி ஆளாய் பயந்தவனாய் இருந்தான்.
Yeah, chapter 1 we see that.
அப்போஸ்தல நடத்துகைகள் முதலாம் அதிகாரத்திலே அதை குறித்து
வாசிக்கிறோம். Verse 15.
15வது வசனம்.
At this time Peter stood up.
அந்த நாட்களிலே சீஷர்கள் பேதுரு எழுந்து நின்று.
Yeah, he was only a Peter at that time.
அங்கே ஒரு காலத்தில்
lonely Peter.
அங்கே ஒரு தனியான பேதுரு. அப்போஸ்தல நடத்துகைகள் 1வது அதிகாரம் 15வது வசனத்திலே அவர்கள் நடுவிலே பேதுரு என்ற ஒரு தனி மனிதன் எழுந்து நிற்கிறார்.
He is trying to fulfill the word of God now.
தேவனுடைய வார்த்தையிலே ஒரு குறைபாடு, அதை சரிபடுத்துவதற்காக.
Yeah, he saw something in the prophecy, he want to fulfill it.
அங்கே தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஒரு காரியத்தை பார்க்கிறான், அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவனாக அந்த காரியத்தை அவன் அங்கே செய்கிறான்.
A lonely Peter.
அங்கே ஒரு தன்னந்தனியாய் இருக்கிற ஒரு பேதுருவை நாம் காண்கிறோம்.
But read chapter 2 verse 14.
2வது அதிகாரம் 14வது வசனத்துக்கு வந்து வாசித்து பாருங்கள்.
14. But Peter taking his stand with the 11.
அப்போஸ்தலர் அவர்கள் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே அப்பொழுது பேதுரு 11 கூட 11 பேரோடு கூட எழுந்து நின்று.
Yeah, this is the difference now.
இதுதான் வித்தியாசம் கண்டீர்களா?
He is joined with the body.
இப்போ அங்கே சரீரத்திலே அவன்
இல்லை. He is not alone.
அங்கே இவன் தனியாக பொழுது அவன் இல்லை.
I tell you, all lonely Peters are walking lame.
கேளுங்கள், யாரெல்லாம் தன்னந்தனியான பேதுருவா இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் முடவர்களா இருக்க வாய்ப்புகள் அதிகம்.
But the Peter who is joined with the other person.
ஆனால் இங்கே ஒரு பேதுருவை காக்கிறோம், மற்றவர்களோடு கைகொடு அவர்களோடு சேர்ந்து கொள்கிற, ஐக்கியப்படுகிற ஒரு நபரை நாம் இங்கே
காண்கிறோம். When the Holy Spirit came and brought them together.
பரிசுத்த ஆவியானவர் வந்தார், அவர்கள் ரெண்டு பேரையுமே ஒன்றாக
மாற்றினார். Now they are going together.
இப்பொழுது அவர்கள் ரெண்டு பேருமாக சேர்ந்து.
Now they are no more lame.
இவர்கள் இனிமேல் அவர்கள் முடவர்களாக இருக்க போகிறது.
But they are raising up so many lame people.
அவர்கள் அநேக முடவர்களை எழுப்பக்கூடிய நபர்களாக.
In the church, if there are many lame people, if you want to raise them up, we should walk together.
சபையிலே அநேக முடவர்கள் உண்டு, அவர்களை எழுப்ப வேண்டும் என்கிற விருப்பம் கொண்ட நபராக இருந்தால்,
we should walk together.
நாம் இணைந்து
நடந்து போவோம்.
நாம் கை கொடுத்து இணைந்து நடந்து போக
வேண்டும். I want to just to show you one more words and close it.
நான் ஒரு வார்த்தை.
Matthew chapter 11.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம்.
Yeah, this is the true symbol, sign that Jesus has come.
இயேசு வந்திருக்கிறார் என்பதற்கான ஒரு மெய்யான, உண்மையான அடையாள சின்னம்.
Chapter 11:5.
11வது அதிகாரம் 5வது வசனம்.
Yeah, John asked, are you the one
who is expected.
வருகிறவர் நீர்தானா என்று யோவான் ஸ்நானகன் கேட்ட கேள்விக்கு இயேசு சொன்ன பதில்.
What did Jesus say?
அங்கே இயேசு சொல்கிற பதிலை
பாருங்கள். The blind receive sight.
குருடர்கள் பார்வை
அடைகிறார்கள். And the lame walk.
சப்பாணிகள் நடக்கிறார்கள்.
Lepers are cleansed.
குஷ்ட ரோகிகள் சுத்தமாகிறார்கள்.
Deaf hear.
செவிடர்கள் கேட்கிறார்கள்.
Dead are raised.
மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள்.
And poor have the gospel preached to them.
தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது.
Yeah, God wants to heal us.
தேவன் நம்மை சுகப்படுத்த விரும்புகிறார்.
He doesn't want us to walk lame upside down.
நாம் இப்படி தடுமாறி தடுமாறி ஒரு முடவனாய் நடக்க.
He wants us to walk straight properly.
நாம் சரியாக எப்படி நடக்க வேண்டுமோ அந்த விதமாக நடக்க முடியும்.
That's the reason Jesus has come.
அதற்காக தான் பேதுருவே வந்தார்.
This is the real sign that in someone's life Jesus has come.
ஒருவருடைய வாழ்க்கையிலே இயேசு மெய்யாகவே வந்திருக்கிறார் என்பதற்கான மெய் அடையாளம் இதுவாய் தான் இருக்க முடியும்.
Can you see brother now?
இப்பொழுது சகோதரனே உன்னால் காண முடிந்திருக்கிறதா?
Can you hear now?
இப்பொழுது உன்னால் கேட்க முடிந்திருக்கிறதா?
Are you able to walk?
மெய்யாகவே உங்களால் நடக்க முடிந்திருக்கிறதா?
Is the leprosy being cleansed?
உங்களுக்குள்ளே இருக்கிற குஷ்டரோகம் எல்லாம் சுத்தமாயிருக்கிறதா?
The dead man is raised.
அங்கே மரித்த காரியங்கள் எல்லாம் உயிரோடு எழுப்பப்பட.
Are you getting the gospel?
நீங்கள் மெய்யாகவே நற்செய்தியை பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர்தானா நீங்கள்?
This is the sign that Jesus has come.
இயேசு வந்திருக்கிறார் என்பதற்கான மெய்யான அடையாளம் இதுதான்.
Yeah, God really wants to heal us.
தேவன் மெய்யாகவே நம்மை சுகப்படுத்த விரும்புகிறார்.
But all those whom God uses.
தேவன் யாரெல்லாம் பயன்படுத்துகிறாரோ
they will be swifted.
அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் புடைக்கப்படுவார்கள்.
They will be sent through temptations and trials.
அநேக உபத்திரவங்களுக்கும் பாடுகளுக்கும் ஊடாக
they will be sent through suffering in many areas.
அநேக பகுதிகளிலே அவர்கள் வாழ்க்கையிலே பாடுகளுக்கும் போராட்டங்களுக்கும் நடத்தப்படுவார்கள்.
Because it was fitting to God to send Jesus through such things.
ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே ஒரு காரியத்திலே பொறுத்து இயேசுவே இந்த வழியாய் தான் தேவன் நடத்தி இருக்கிறார்.
May God help.